الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا سالك عبادي عني فاني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله وقال في حديث آخر تعرف إلى الله في الرخاء يعرفك في الشدة أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் உரிய தேவைகளை யாருடைய துணையுமின்றி நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால எல்லையே வைத்திருக்கிறான், ஒரு தவணையே வைத்திருக்கிறான். நாம் பொதுவாக சொல்வது உண்டு, அதை மாத்திரம்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், உயிருள்ள ஜீவராசிகளுக்கு ஒரு மரணம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது என்று. ஆனால் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டில் பாவிக்கின்ற பாத்திரங்களுக்கும் ஒரு தவணை இருக்கிறது. நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் உடைகிறது, உடைத்த நபரை ஏச பார்க்கின்ற பொழுது, ஏன் உடைத்தாய், வேணுமென்று உடைக்கவில்லை, ஒரு வேலை செய்கின்ற பொழுது கை தவறி உடைந்தது, அவருக்கு ஏச தயாராகின்ற பொழுது நபியவர்கள் சொன்னார்கள், பாத்திரங்களுக்கும் குறிப்பிட்ட தவணை இருக்கின்றன, அது உடைவது அதனுடைய தவணையின் முடிவு, அதற்கே ஒரு டேட் இருக்கிறது. அது வரைக்கும் அல்லாஹ் அந்த பாத்திரங்கள் எங்கெங்கு பாவிக்கப்பட வேண்டுமோ அது அல்லாஹ் அங்கே பாவிக்க வைக்கிறான். கண்ணியமான், அதே போன்று நமக்கென்று முடிவு இருப்பது உறுதி, மௌத்து உறுதி. இந்த மௌத்து நம்மை எங்கிருந்தாலும் தேடி வரும். வலகுந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, பலத்த பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தாலும் ஒரு நுழம்பும் நுழைய முடியாது, ஒரு எறும்பும் வர முடியாது. அந்த அளவு நீங்கள் ஃபுல் கார்டோடு முழுமையான செக்யூரிட்டியோடு பாதுகாப்போடு இருந்தாலும் மௌத்து வரும். இது எவ்வளவு உறுதியோ அதே போன்று கண்ணியமானவர்கள் நபியோர்கள் அதோடு ஒப்பிட்டு சொன்னதுதான், உங்களுடைய தவணை எப்படி உங்களை தேடி விரட்டுமோ, மௌத்து விரட்டுமோ, அதே போன்று உங்களுக்கு அளந்த ரிஸ்கும் உங்களை விரட்டி வரும். இன்று மௌத்து நம்மை விரட்டுவதை விட ஸ்பீடாக நாம் நமது ரிஸ்கை விரட்டுகிறோம். டேட்டுக்கு முன்னால் ரிஸ்க் என்று சொல்வது என்ன? ரிஸ்க் என்று சொல்வது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் ரிஸ்க். ரிஸ்க் என்று சொன்னவுடன் முதலாவது நமக்கு சிந்தனையில் வருவது சாப்பாடு. சாப்பாடு ஒரு தேவையை தவிர அது முழுக்க தேவையல்ல. எந்த நேரமும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க முடியுமா? வயிறு நிறைந்தார் ஒருவர் ஒரு ராத்தல் பான் சாப்பிட்டு பொல் சம்பளோடு வயிறு நிறைந்திருக்கிறது. இப்பொழுது 12:40 பொல் சம்பளோடு பான் சாப்பிட்டு முழு வயிறும் நிறைந்திருக்கிறது. ஒரு மிடர் தண்ணீர் குடிக்க இடமில்லாத பொழுது உலகத்திலேயே தலை சிறந்த ருசியான ஒரு பிரியாணியை ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிடு சாப்பிடு என்று கண்ணை தலையில் வைத்தாலும் அவரால் சாப்பிட முடியாது. இவ்வளவுதான் சாப்பாடுடைய தேவை. பொல் சம்பளோடு பசி போனால் பிரியாணி கிடைத்தாலும் சாப்பிட முடியாது. சாப்பாடு ஒரு தேவை, அது 100 இல் 1000 இல் கோடியில் ஒரு தேவை. ஒவ்வொரு தேவையும் எங்கெங்கே நபியவர்கள் எதையெல்லாம் அல்லாஹ்விடம் கேட்டார்களோ அங்கு கேட்ட வார்த்தை அஸ்அலுக்க என்று பாவிப்பார்கள், கேட்கிறேன் என்று. இன்னும் இடத்தில் அல்லாஹும்மா ருஸுக்னி, நபியவர்கள் தேவைகளை கேட்கின்ற பொழுது நாமும் அல்லாஹ்விடம் கண்ணியமாக கேட்கின்ற முறையில் தான் ருஸுக்னி, எனக்கு அல்லாஹ் ரிஸ்கைத்தா, எந்த ரிஸ்கு? அல்லாஹ்மா ருஸுக்னி இல்மன் நாஃபியா, அறிவு பிரயோசனமான அறிவை எனக்கு தா என்று கேட்ட வார்த்தை ரிஸ்கு. கண்ணியமான வாழ்க்கை, சுகிச்சமான வாழ்க்கை, ஆரோக்கியம், இதெல்லாம் ரிஸ்க் ரிஸ்க் என்ற வார்த்தையை கொண்டுதான் நபியவர்கள் கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்திலே யார் யாரெல்லாம் முறை தவறி சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் ரிஸ்கை விரட்டுகிறார்கள். முறை தவறி சம்பாதிப்பவர்கள் ரிஸ்கை அவர்கள் விரட்டுகிறார்கள். அவர் ரிவர்ஸ் கியர் போட்டு செயல்படுகிறார்கள். ரிஸ்க் நம்மிடம் வரும், ஏதோ ஒரு சபபுக்கு ஒரு முயற்சி, ஒரு தொழில், கூலி தொழிலாக இருக்கலாம், அது பேமெண்ட் வியாபாரமா இருக்கலாம், அது திரிவில் ஓட்டலாம், அது மேசன் பாஸ் வேலை செய்யலாம், அது குக்காக இருக்கலாம், கோக்கியாக இருக்கலாம், அது கடையில ஒரு கோலையனாக இருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆபீசராக இருக்கலாம், ஒரு கிளார்க்காக இருக்கலாம், ஒரு மேனேஜராக, டிரெக்டராக, பிரின்சிபலாக, யாராக இருந்தாலும் ஒரு பிசினஸ் மேனாக, சபபுக்கு செய்கிறோமே தவிர ரிஸ்க் நமக்கு காலடியில் வருவதற்கு ஒரு வழியே தவிர நாம் நம்ம நமக்கு அளந்த ரிஸ்கை விட ஒரு சதத்தை கூட சம்பாதிக்க முடியாது. சரி, நமது உள்ளத்தில் வரலாம் அல்லது இப்படி செய்பவருடைய உள்ளத்தில் வரலாம், நான் எத்தனை பேருடைய செக்கை பம்ப் பண்ணி சம்பாதிக்கிறேன், எத்தனை பேருக்கு பொள்ளு போட்டிருக்கிறேன், இது நான் எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பது தானே. இவர் சொல்வது பிள்ளையே, நான் மற்றவர்களுக்கு பொள்ளு போட்டதெல்லாம் எனது எக்ஸ்ட்ரா சம்பாத்தியம் தானே. கள்ள நினைக்கலாம், நான் தொழில் செய்தால் ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபாய் தான் தேட முடியும், நான் களவெடுத்தால் ஒரே நாளில் 500,000 தேட முடியும் என்று கள்ள நினைக்கலாம். வட்டிக்கு கொடுப்பவன் நினைக்கலாம், நான் நேர்மையாக வியாபாரம் செய்தால் எனக்கு மாதம் 10 லட்சம் தான் கிடைக்கும், நான் வட்டிக்கு கொடுத்தால் எனக்கு மாதம் 5 கோடி அல்லது 1 கோடி தொழிலை விட 10 மடங்கு கூடுதலாக கிடைக்கும் என்று நினைக்கலாம். ஒன்றை தெளிவாக விளங்குங்கள், ஹலாலான ரிஸ்கும் அல்லாஹ் தருவதுதான், ஹராமான ரிஸ்கும் அல்லாஹ் தருவதுதான் நாம் தேடி தின்னுகின்ற பருப்பு. திருடருக்கு திருடி கிடைப்பதும் அல்லாஹ் அளந்ததுதான். அவன் திருட்டு தொழிலை விட்டு நல்ல தொழில் செய்தாலும் அதே ரிஸ்க் கிடைத்தே ஆகும். இதை எழுதி வையுங்கள். மற்றவர்களுக்கு பொள்ளு போட்டு சம்பாதிப்பதும் உங்களுக்கு அல்லாஹ் அளந்ததுதான். அவருடைய சொத்தில் நீங்கள் பறிக்கிறீர்கள் என்பது வேறு விட தண்டனை, ஆனால் உங்களுக்கு அளந்ததை விட சம்பாதிக்க முடியாது, ஆனால் நரகத்துக்குரிய சம்பாத்தியம். திருடனாலும் சம்பாதிக்க முடியாது, வட்டிக்காரனாலும் சம்பாதிக்க முடியாது, ஏமாற்றுவனாலும் சம்பாதிக்க முடியாது. எந்த தெளிவாக சொல்வதாக இருந்தால் சொல்ல வேண்டிய காலம், குடு வியாபாரம் செய்து சம்பாதிக்கலாம், அலந்தருக்கு தான் ஹராமாக கிடைக்கிறது. அலந்தருக்கு ஹராமாக கிடைக்கிறது, நரகம், அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது முன்சப்பில் இருக்கலாம், வருடத்துக்கு 3 உம்ரா செய்யலாம் குடுப்பணத்தால், நரகம் தான். ஒவ்வொருவரும் ஹஜ் செய்யலாம் சிகரெட் விட்ட பணத்தால், கட்டுக்கட்டாக வெளிநாட்டு சிகரெட்டுகளை இறக்கி விட்டு விட்டு ஹஜ்ஜுக்கு போகலாம், காபத்துல்லாஹ் பக்கத்தில் மௌத்தாகலாம், சொர்க்கம் போவது கேள்விக்குறி. எனவே தெளிவாக விளங்க வேண்டும், ஹலாலான ரிஸ்க்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், அதுவும் அளந்ததுதான். ஹராமான ரிஸ்க்கு வேறு நல்ல வழியில் கிடைக்க இருக்கிறது, அவசரப்பட்டு எடுக்கிறாய், ஹராமாக. ஒரு நாளில் பணக்காரனாகுவதற்கு கிராம் கணக்கு கிலோ கணக்கு குடி வியாபாரம் செய்கிறீர்கள், ஒரு 5 மாதத்தில் கிடைக்க வேண்டியது 5 நிமிடத்தில் கிடைக்கும், ஆனால் நரகம், நெருப்பு, முசீபத், நோய், மனதிலே நிம்மதி இல்லாதனம், பைத்தியம் போன்ற, போலீஸை கண்டாலும் பயம், ஆபீசரை கண்டாலும் பயம், எங்கோ வேறு தேவைக்கு வருகின்ற ஏதாவது குற்றப்புலனாய்வு துறைகளை கண்டால் என்னை பிடிக்க வருகிறார்களோ என்ற பயம், எனது பொக்கெட்டில் இத்தனை அவுன்ஸ் இருக்கிறது, எனது உள்ளாடைக்குள் இத்தனை கிராம் இருக்கிறது, பயத்தோடு வாழ்க்கை, ஒரு பேரறிந்தது போன்ற ஒரு வாழ்க்கை தான் இப்படியான தொழில் செய்பவர்களுக்கு இருக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு துவாவை நான் சொன்னால் இது தெளிவாக இருக்கும். நபியவர்கள் ஒரு துவா தான், அல்லாஹும் அத்தினி பிஹலாலிக அன் ஹராமிக். இந்த துவாவை எல்லாரும் ஓத வேண்டும், எல்லோரும் ஓத வேண்டும். கடன் தொல்லை உள்ளவர்கள் அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹும் அத்தினி பிஹலாலிக அன் ஹராமிக். யா அல்லாஹ், எப்படி துவாவை பாருங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ஹராமான ரிஸ்கை தராமல் ஹலாலான ரிஸ்கை எனக்கு தந்து அதை வாழ்க்கைக்கு போதுமாக்கி வை. அப்ப துவாவில் பாருங்கள், யா அல்லாஹ் நீ தருகின்ற ரிஸ்கை எனக்கு ஹராமான வழியில் தராமல் ஹலாலான வழியில் போதிய அளவுதான். துவாவில் என்ன சொல்கிறாங்க நபியவர்கள், ஹராத்தில் சம்பாதித்தாலும் அலந்ததை விட கூட கிடைக்காது நரகம், ஹலாலாக சம்பாதித்தாலும் அலந்ததை விட கூட கிடைக்காது சொர்க்கம். ஹராமாக சம்பாதிப்பவன் கூடுதலாக சம்பாதிப்பது கிடையாது. இன்னும் ஒருவனுடைய ஒரு சதத்தை கூட உலகத்தில் இன்னும் ஒருவன் அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவித்தால் இவருக்கு அலந்தது முடிகிறது, அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து. நாம் யாருக்கு பொல்லு போடுகிறோமோ, உதாரணம் நாம் ஒருவனுக்கு 10 லட்சம் பொல்லு போட்டோம், பொல்லு போட்டதுக்காக வேண்டிய அவனுடைய முறைப்பாட்டை வைத்து அல்லாஹ் நம்மை கண்டிப்பான். ஆனால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய 10 லட்சத்தை அல்லாஹ் நியாயமாக கொடுப்பான். சம்பாதிப்போம் நாம சம்பாதிக்கின்ற எல்லாமே நாம் அனுபவிக்கிறோம், இல்லை ஜகாத்தாக கொடுக்கிறோம், சதக்காவாக கொடுக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறோம், பொதுச்சேவைகளுக்கு கொடுக்கிறோம், நோயாளிகளை கொடுக்கிறோம். நமக்கு கிடைக்கிறது ரிஸ்கு, அதில் நமது வயிற்றுக்குள்ளும் நமது வீட்டுக்கும் நமது வாகனத்துக்கும் நமது ஆடைகளுக்கும் நமது தேவைகளுக்கும் போவது எத்தனை வீதம், ஜகாத்தாக சதக்காவாக தான தர்மங்களாக போவது மற்றவருடைய ஹக்கு. ரிஸ்கு வேறு, ஹக்கு வேறு. பிறருடைய ரிஸ்கை பறிக்க முடியாது, பிறருடைய ஹக்கை பறிக்கலாம். பிறருடைய ஹக்கை பறித்தால் நரகம். ரிஸ்கை பறிக்க முடியாது, ரிஸ்க் அவருக்கு போவே சேரும், ஆனால் அவருக்குரிய ஹக்கை பறித்தோம் எனவே நரகம். கண்ணியமானவர்கள், இன்று முறை தவறி செய்கின்ற கொடுக்கல் வாங்கலுக்கு பிரதான காரணம் அல்லாஹ்விடம் கேட்கின்ற பண்பு இல்லாமலாகிவிட்டது. சிலர் நினைக்கிறார்கள் துவா கேட்கக்கூடிய நேரமே கஷ்டம் வந்தால்தான், அல்லாஹ்வை நினைப்பது கஷ்டம் வந்தால். பணக்காரராக வசதியோடு இருக்கும் பொழுது, பெரிய பெரிய வாகனத்திலும் வீடிலும் வசிக்கும் பொழுது தொழுகை என்பது வாடகையும் கிடையாது. ஜும்மாவுக்கு வருவது இக்காம சொல்லுகின்ற பொழுது, ஜும்மாவுக்கு வருவது இக்காம சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு அல்லாஹ் தேவை இல்லை. அல்லாஹ் பரக்கத்தை தந்திருக்கிறான், அதனால அல்லாஹ்ட்ட இப்ப கேட்க வேண்டிய தேவை இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸ் படி நாம் அமல் செய்யாததுதான் இந்த அளவு லொஸ்தாகிக்க வளப்படுகிறோம். கொடிகட்டி பறந்தவர்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் தடுமாறுகின்ற காலம். கொடிகட்டி பறந்தவர்கள், ஒருவருக்கு 3 வாகனம் என்று, 3 வீடு 5 வீடு, கூலிக்கு வேண்டுமா, பத்தைக்கு வேண்டுமா, ஹராம ஹலால ஒன்றும் பார்ப்பதில்லை. ஏதாவது அகப்பட்டு ஆப்பிள் மாட்டிய பிறகுதான் எப்படியாவது கொக்கையிலிருந்து கலருவதற்காக வேண்டி உலமாக்களும் மார்க்க தீர்ப்புகளும் தேவைப்படும். அகப்பட்டு ட்ரை பண்ணி மந்திரியை பிடித்து, அமைச்சரை பிடித்து, என்ன டிஐஜியை பிடித்து, அவனை பிடித்து, இவனை பிடித்து, இயலாத பொழுது உள்ள பகாவெல்லாம் கொடுத்து முடியாத கட்டத்தில் தான் அல்லாவும் குளமாக்கணும். இப்படி செய்வதனால் தான் இப்படி கேவலமான வாழ்க்கை. சிலருக்கு கமையில இருக்க முடியாது, எங்க இருக்கிறார்கள் அல்லாவுக்கு தான் தெரியும். கொடிகட்டி பிறந்தவர்கள் ஏறுவதும் ஏசியிலே இறங்குவதும் ஏசியிலே, மண்ணை காலால் மெரித்தது கிடையாது, வெயில் பட்டது கிடையாது. இன்று முழுக்க முழுக்க வெயிலில் அலைய வைத்திருக்கிறான் அல்லாஹ். பஸ்ஸுக்கு கூட டிக்கெட் கொடுத்த வசதி இல்லாமல் ஒரு 3-4 கிலோமீட்டர் பஜாருக்கு நடந்தே போகின்ற அல்லாஹ் லொஸ்தாக்கி இருக்கான் என்றால் அல்லாவை மறந்த வாழ்க்கை. ஒரு காலத்தில் போட்டார் கூத்து, உள்ள சம்பாத்தியம் எல்லாம் சம்பாதித்தார், நினைத்தார் அவர் இப்படியே இருப்பேன் என்று. ஹராம் அழியும், வட்டி அழியும், ஏமாற்றம் அழியும், வஞ்சகம் அழியும், மற்றவனுடைய உரிமையை பறிப்பது அது உலகத்தில கேவலத்தை ஏற்படுத்தும். அவனுடைய உரிமைகளை கொடுக்காவிட்டார் அந்த நேரத்தில் சேஸ்டாக இருக்கும், அந்த நேரத்தில் சேஸ்தான், இனிப்பு ருசிதான். சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் ஏறிவிட்டால் 2 கால்களும் தொடையோடு போகும். மலசலம் கூட இருந்த இருப்பில் அதே இடத்தில், டொய்லெட்டும் பெட்ரூமும் சாப்பிடக்கூடிய டைனிங் ஹாலும் ஒரே இடமாக மாறிவிடும். ஒரு காலத்தில் மற்றவருடைய சொத்தை அனுபவித்து கொடிகட்டி பறந்து அதே நிலைமையில் கால் வெட்டப்பட்டு சாப்பிடுவதும் அதே அறையில் தான், மலசரங்களிப்பதும் அதே அறையில் தான், தூங்குவதும் அதே இடத்தில் தான். யார் செய்து விடுகிறார்கள், பணிவிடை செய்வார்கள், மனைவி செய்வார், பிள்ளை செய்யும். ஆனால் ஏற்பட்டு மாய்கிறேன், ஒரு காலத்தில் பிறருடைய சொத்தில் போட்ட கூத்து அந்த நேரத்தில் ருசியாகத்தான் இருக்கும், பிறகு வெடிக்கும், வெட்டுப்படும். வாழ்ந்து வாழ்ந்த என்ன பயன் என்று சில பேரை வாயாலே துவா வரும், யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை இல்லாமலாக்க என்னை இப்பொழுதே மௌத்தாகும். சில வேளை ஈமான் இல்லாவிட்டால் அதற்குரிய ஒரு மாதத்துடைய டேப்லெட்டுகளை ஒரே நேரத்தில் குடித்து அவர் சூசைட் பண்ணி கொள்வார். இப்படி நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்தும் ஹராத்துடைய வாழ்க்கை, பிறருடைய உரிமையை பறிக்கின்ற வாழ்க்கை. என்னுடைய பிரதான தலையங்கம் அந்த ஹதீஸை நான் இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறேன். தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர்ரஹா, எல்லோரும் நினைவைத்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் நினைவைத்துக் கொள்ளுங்கள். நான் அறிவாளி, நான் டேலண்ட் உள்ளவன், நான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாவிட்டாலும் எக்ஸாம் எழுதுவேன், நான் எக்ஸாமுக்கெல்லாம் பாடம் பார்க்க மாட்டேன், நான் டேலண்டட் என்ற நினைப்பில் இருப்பவரும் அறிவை கூட்டிக் கொண்டே அல்லாவிடம் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். சேர்றப்பிலம் வாய்ப்பு ரகா, வசதி வாய்ப்போடு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாவிடம் துவா கேட்டு கேட்டு அல்லாவை நம்பி நம்பி எப்பொழுதும் அல்லாவுடைய ஞாபகத்தோடு அல்லாவிடம் கேட்டு கேட்டு அல்லாவிடம் நீங்கள் அறிமுகமாகிக் கொள்ளுங்கள். அல்லாவுக்கு எல்லாரையும் தெரியும், ஆனால் அதிகமாக துவா கேட்கின்ற பட்டியலில் லிஸ்டிலே உடைய பேரை போட்டுக் கொள்ளுங்கள். தர்ரஃப், நீங்கள் மாரூஃப் ஆகிக் கொள்ளுங்கள் அல்லாவிடம் அறிமுகமாக. என்னுடைய அடியான், என்னுடைய என்னை கட்டுப்படக்கூடிய அடியான் வழக்கமாரை பார்த்து அல்லாஹ் புகழ்கின்ற லிஸ்டிலே பேரை போடுங்கள். வசதி உள்ள நிலைமையில், அறிவிருக்கின்ற நிலைமையில், எத்தனை பேரை பார்க்கிறோம் பெரிய அறிவாளிகள், ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் அறிவாளி, ஸ்காலர்ஷிப்பில் ஆரம்பித்த செயல் ஓலேவில் எழுதுவதற்கு கூட மண்டையில் சரக்கு கிடையாது, மடையனாகிவிட்டான். பெருமை நாரிவாளி, இரண்டு மூன்று வருடம் இருந்த அறிவு நான்காவது ஐந்தாவது ஆறாவது வருடத்தில் ஓலேவலில் எழுதக்கூட தகுதி இல்லாத அளவு மண்டை மந்தமாகிவிட்டது. ஏன், அறிவு இருக்கும் பொழுது அல்லாவை மறந்தான், மடையனாக்கினான். அல்லா காலப்போக்கில் 50-60 வயதில் நரம்பு கூட சுருங்கி வேறு பெயர் கிடைக்கலாம், சொல்ல தேவையில்லை. நரம்பு சுருங்கினால் என்ன பெயர் என்று, மூளையில் உள்ள நரம்பு ஒரு நரம்பு இறுகினால் என்ன பெயர் வரும் என்று நான் சொல்ல தேவையில்லை. பணம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தந்தது என்ற நினைவு இல்லாமல் அல்லாவிடம், யா அல்லாஹ் இந்த பணம் எனக்கு தந்திருக்கிறாய், இதை இந்த பணத்தில் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன அமல் இருக்கிறதோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை தா, பிறருடைய உரிமையை, ஜகாத்தை, சதக்காவை, ஹதியாவை, ஹிபா நன்கொடை, பிறருக்கு யாருக்கு நோயாளி, விதவை, அனாதை, ஏழைகள், மக்களை கஷ்டமான வறியவர்களுக்கு என்னென்ன உரிமைகளை நான் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் என் மூலம் நிறைவேற்றி யாழ்லா ஒரு துவா கேட்டுருப்போமா? இன்னும் தான் யாழ்லா, யாழ்லா உனக்கே எல்லா புகழும் யாழ்லா, செட்டாவிலே ஒரு கடை தந்த மாதிரி நீ மருதானையிலும் ஒரு கடை தான் யாழ்லா, இத்தந்துவா இதுவா, வத்தலையில் ஒரு கடையை தந்திருக்கிறா யாழ்லா, எனக்கு மெயின் ஸ்ட்ரீட்ல ஒரு கடையை தந்தால் உன்னையே நான் வணங்குவேன் யாழ்லா, இதுதான் துவா. ஒன்று கிடைத்தால் இன்னும் ஒன்று கேட்ட துவாவே தவிர, கிடைத்திருக்கின்ற சொத்தை வைத்து எப்படி யாழ்லா உன்னை சந்தோஷப்படுத்துவது, அந்த உன்னுடைய திருப்தியை தாயாழ்லா. போதுமென்ற மனம் பொன் செய்யும் மருந்தென்பார்கள், அது தமிழ் பழமொழி. அதுக்கு சான்றாக தமிழ் பழமொழி பிந்தியது, அரபு முந்தியது, குரான் பழையது, குரான் பழையது. சொன்னார்கள் நபியவர்கள், செல்வம் என்பது, செல்வம் என்பது நான்கு கடையும் ஐந்து வீடும் மூன்று வாகனமும் கிடைப்பதல்ல செல்வம். மூடை தூக்கினாலும் போதுமென்ற மனம் செல்வம். மூடை தூக்கினாலும் நாட்டாமை வேலை செய்தாலும் அல்ஹம்துலில்லா யா அல்லாஹ் என்று எனக்கு தந்தது எனக்கு போதும் யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா என்பவன் தான் பணக்காரன். போதாது போதாது என்று நேரத்துக்கு லஞ்ச் எடுப்பது 4 மணிக்கு, டின்னர் எடுப்பது 11 மணிக்கு, காலை சாப்பாடு 9 மணிக்கு. கண்ணியமானவர்களே, சாப்பாடு ஒரு நேர சாப்பாட்டை கூட உரிய நேரத்தில் சாப்பிட கிடைக்காமல் அலைபவன் பணக்காரன் அல்ல. அந்தந்த நேரத்துக்கு பசி வருகின்ற பொழுது சந்திக்கடையிலே குந்தி சாப்பிட்டு டீயை குடித்து விட்டு மூடை தூக்கி நேரத்துக்கு தொழுது விட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவன் தான் பணக்காரன். போதாது போதாது என்று ஒரு வாகனத்தை டார்கெட் பண்ணி, இந்த வாகனத்தை இப்பொழுது ஃபுல் கேஷுக்கு வாங்குவதாக இருந்தால் 75 லட்சம் தேவை, பினான்சியல் போட்டு கட்டி முடிக்க முடியாது, பினான்ஸ் போன்ற டீட்டெயில் டாக்குமெண்ட்டை தயாரித்து விட்டு இன்கம் டேக்ஸில் இருந்து தப்பிக்கொள்ளலாம், கேஷாக வாங்க வேண்டும், கையில் இருக்கிறது 25 லட்சம், 3 பேருடைய செக் இருக்கிறது, அது கண்ணியமானவர்களே, அல்லது 2 பேருடைய செக் இருக்கிறது, அல்லது 5 பேருடைய செக் இருக்கிறது, 5 லட்சம் ரூபாயுடைய 10 பேருடைய செக் இருக்கிறது, இந்த கிழமைக்குள் அதை டிபாசிட் பண்ண வேண்டும், அதை கொஞ்சம் பம்ப் பண்ணிவிட்டால் இன்னும் 50 லட்சம் சொலையோடு கிடைக்கும், அந்த அவர்களுக்கு செக்கை பம்ப் பண்ணி பொல்லை போட்டுவிட்டு 75 லட்சத்துடைய வாகனத்தை வாங்கித்தான் ஆகுவேன். லேட்டஸ்ட் ஒரு வாகனம் வந்திருக்கிறது, இந்த கமையிலே நான் தான் அந்த வாகனத்தை முதலாவது வாங்க வேண்டும் என்று டார்கெட் வைத்து 10 பேருடைய செக்கை பம்ப் பண்ணிவிட்டு, அல்லது பொருளை எடுத்துவிட்டு பேமெண்ட் கொடுக்காமல், கேஷ் கொடுக்காமல், அல்லது டிபாசிட் பண்ணாமல் அதை வாங்கி தெரேத்தனத்தில் வாழ்பவன் பணக்காரன் அல்ல. புஸ்தகத்தில் இருந்தாலும் மற்றவனுடைய 1 ரூபாயை பறிக்காதவன் தான் பணக்காரன். புஸ்தகத்தில் இருந்தாலும் மற்றவனுடைய 1 ரூபாயை பறிக்காமல் வாழ்பவன் பணக்காரன். ஏன், அவனை தேடி யாரும் கிடையாது. அவனை பற்றி இவன் எனக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் கம்ப்ளைண்ட் கிடையாது. எனவே சொன்னார் நபி அவர்கள், பணம் பெருகுவதல்ல செல்வம், இருக்கின்றதை கொண்டு பொருந்திக் கொள்வது, போதும் என்ற மனம் திருப்தி வருவதுதான் செல்வம். எனவே நான் ஹதீஸை விளங்கப்படுத்திக் கொண்டு வருகிறேன். அல்லாவிடம் வசதி வாய்ப்புள்ள நிலைமையில் தொடர்பாகிக் கொள்ளுங்கள். வசதி உள்ளவர் யார் தான் துவா கேட்கிறார்? மிக குறைவு தானே. சுகம் இருக்கின்ற பொழுது யார் தான் துவா கேட்கிறோம்? யாருலா சுகத்தை தந்திருக்கிறார் அல்ஹம்துலில்லா, எனக்கு 50 ஒரு நோயும் இல்லையாள்லா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை காய்ச்சல் வருகிறது, சளி வருகிறது, தடுமல் வருகிறது, அது அதை தவிர எனக்கு கேன்சரும் கிடையாது, எனக்கு அல்சரும் கிடையாது, எனக்கு எப்பண்டிஸும் கிடையாது, எனக்கு ஜிக்கா வைரஸும் தொத்தவில்லை, எனக்கு டெங்குவும் வரவில்லை, எனக்கு பாரசவாதம் பெரலைஸ் வரவில்லை, என்னுடைய வயதில் இவரும் என்னுடைய வயதுதான், என்னுடைய கிளாஸில் படித்தவர் தான், இவருக்கு 5 நோய் யாழ்லா, இவரும் என்னுடைய வயது தான், இவருக்கு 3 நோய் யாழ்லா, இவரும் என்னுடைய வயது, என்னுடைய சம வயதை சேர்ந்தவர், இவருக்கு படுக்கையிலிருந்து எழும்ப முடியாது யாழ்லா, இவரும் என்னுடைய வயதை சேர்ந்தவர், 5 வருடமாக கோமாவில் இருக்கிறார் யாழ்லா, இவரும் என்னுடைய வயதை சேர்ந்தவர், அவருடைய கால் இல்லை யாழ்லா, இவரும் என்னுடைய வயதை சேர்ந்தவர், அவர் சம்பாதிப்பதை விட மருந்துக்கு செலவழிப்பது கூட யாழ்லா, நான் சம்பாதிக்கின்றதில் மருந்துக்கென்ற 1000 செலவழிக்க நீ வைக்கவில்லை யாழ்லா, அல்ஹம்துலில்லா என்று எத்தனை பேதுவா கேட்டோம். நோய் வந்தால் தான் அல்லாஹ் ஞாபகம், நோய் வந்தால் தான் ஞாபகம். நபியுடைய துவாவை எடுத்து பாருங்கள், நபியுடைய துவாவே எல்லாம் நபியர்களுக்கு பயங்கர நோய் என்ற ஒரு நோய் இருந்ததா? இல்லை. எந்த சஹாபி சுகர் வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார்? இல்லை. எந்த சஹாபி கல்சர், எந்த சஹாபிக்கு கேன்சர், எந்த சஹாபிக்கு பெரலை, ஒரு சிலருக்கு கைகள் கால்கள் வந்தது துவாவுடைய தவக்களுடைய சுண்ணத்தான முறையில் அல்லாவிடம் துவா கேட்டு வைத்தியம் செய்தார்கள், சுகமாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபிக்கு வந்தது பெரலைஸ் வந்தது, சுண்ணத்தான அமைப்பில் மருந்து செய்தார்கள் தான். ஆனால் எந்த தேவஸ்தானங்களுக்கும் போய், அந்நிய மதத்தவர்களுடைய மதஸ்தானங்களுக்கு போய் நூல் கட்டவில்லை, மந்திரிக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே நபி ரசூலுல்லாஹி பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம், எவனுடைய பெயரை கொண்டு, எவனுடைய பெயரின் மூலம் வானத்திலும் பூமியிலும் எந்த வஸ்துவும் எந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் எந்த முசீபத்தையும் ஏற்படுத்தாதோ அவனுடைய பெயரை கொண்டு கேட்கின்ற துவாவை ஓதிக்கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு நாள் காலை மாலை 3 தடவையாவது குறைந்தது ஓதி வந்தால் எந்த முசீபத்தும் ஏற்படாது என்று ஹதீஸ் இருக்கிறது. எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேர் ஓதுகிறோம், எத்தனை பேர் என்று ஓதினோம். இதுதான் அவருடைய பெயரை சோகமாகுவதற்குரிய துவா. கண்ணியமானவர்களே, ஆனால் நபியோட துவாக்களை, துவா கிதாபுகளை வாங்கி ஓதி கருத்தை விளங்கி பாருங்கள். நபி அவர்கள் வெள்ளம் வரும் முன் அணை கட்டென்று சுகமாக இருந்த நபி அவர்கள் கேட்ட துவாக்களை பாருங்கள். யாவா ஜன்னிபினி முங்கராத்தில் அஹ்லாக், மிக கெட்ட குணங்களை விட்டு என்னை பாதுகாரு, வல்லஃபால் கெட்ட செயல்களை விட்டு பாதுகாரு, வல் அஹ்வா கெட்ட மனோ ஆசைகள் பெரேச்சத்தனங்களை விட்டு பாதுகாரு. எல்லோரும் ஓத வேண்டியதுவா, பெரேக்கத்தனம் தான் என்று பெரும் நஷ்டத்துக்கு காரணம். அவனுடைய சொத்தில் பெரேக்கத்தனம், அவனுடைய பொருளை அடைய வேண்டும், அவனை போன்று வாழ வேண்டும், அவனை விட பெரிய வீடு கட்ட வேண்டும், அவனை விட பெரிய கடை திறக்க வேண்டும், அவனை விட அவன் 1 கண்டெய்னர் இறக்கினால் 2 கண்டெய்னர் இறக்க வேண்டும், அவன் 1 கண்டெய்னர் அனுப்பினால் நான் 2 கண்டெய்னர்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டும், 2 டங்கிகள் அனுப்ப வேண்டும். நாட்டு அமைக்க பிறத்து அவன் ஒரு நாளைக்கு 100 மூடை தூக்கி, நான் 150 மூடை தூக்கி சம்பாதிக்க வேண்டும். எல்லோருக்கும் பிறகு அவனுக்கு ஹயர் கிடைக்கக்கூடாது, எனக்குத்தான் ஹயர் கிடைக்க வேண்டும். அவனோடு பேசுகின்ற ஹயரையும் 50 ரூபாய் குறைத்து நான் கொண்டு போவேன். பெரேட்டத்தனம், அவனுக்கு கிடைக்கின்ற ஹயரையும் குறைத்து நான் கொண்டு போவேன். பெரேட்டத்தனங்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அடுத்த துவா தான் என்னுடைய இந்த தலைப்புக்குரியது, எல்லாம் அடங்குகிறது. வல் அதுவா,
வல் அதுவா, பாரிய படுமோசமான டேஞ்சரான நோய்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னை பாதுகாரு. நபியவர்களுக்கு நோய் வரவில்லை, வர முந்திய துவா. இது வந்த பிறகுதான் அழுகை. வந்த பிறகு கேட்கத்தான் வேண்டும், செய்ய வழி இல்லாமல் கேட்கிறோம். வர முன்னால் கேட்பதற்கு நினைவு வருவதில்லை. மாஷாஅல்லாஹ், ஸ்மார்ட்டாக இருக்கிறேன், பாடி பில்டர், நான் ஹெல்த்தாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? டைமுக்கு சாப்பாடு, நான் மாஷாஅல்லாஹ் எல்லா விட்டமினும் குடிக்கிறேன், எனக்கு நோய் வராது என்றெல்லாம் பேசுகிறோம். 5 வருடத்துக்கு முன்னர் பாடி பில்டராக இருந்தவர் ஒரு நோய் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு போய் பார்த்தால் அவருக்கு இப்பொழுது இருப்பது 35 வயது, 15 வயது போன்று இருக்கிறார். பாடி பில்டராக பெருமை அடித்தவர். எனவே அந்த நிலைமையில் அல்லாஹ்வை மறக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் உங்களை மறக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு மறதி கிடையாது, மறந்தது போன்று விடுவான் அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, நான் பேசிக்கொண்டு வருகின்ற விடயம், நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற அனைத்தும் ரிஸ்க்கு, அந்த ரிஸ்கை அல்லாவிடம் கேட்கின்ற பழக்கம் நம்மிடம் குறைந்து வருகிறது. அதனால்தான் வட்டி, எந்த அளவு வட்டி முன்னேறிவிட்டது, எந்த அளவு முன்னேறிவிட்டது. கேவலம் இன்று இந்த வீட்டில் யாரும் தொழுவது கிடையாது என்று நாம் லிஸ்ட் எடுக்கலாம். இந்த வீட்டில் யாரும் குர்ஆன் ஓதுவது கிடையாது என்று லிஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இந்த காலம் எப்படி மாறிவிட்டது என்றால், ஒரு சில ஈமான்தாரிகளை தவிர இந்த வீட்டில் வட்டியோடு சம்பந்தப்படாத யாரும் கிடையாது என்று வீடு எடுப்பது கஷ்டம். ஏன் தெரியுமா? நான் இப்பொழுது கேட்கிறேன், நீங்க என்னோட கோபிக்க மாட்டீர்கள். நாம் எல்லோரும் நம்முடைய மனைவிமார்களுக்கு மகர் கொடுத்தோம். பிப்ரவரி 14ஆம் தேதி நம்மை விட்டு கடந்தது என்ன தினம் என்று தெரியும்? பிப்ரவரி 14 என்றால் சொந்த பேச்சே தெரியாதவனுக்கு அந்த டேட் தெரியும். அதற்கு கிஃப்ட் கொடுப்பார்கள், அது ஹராமான கிஃப்ட். இதற்கு ஒரு மாற்றீடாகத்தான் நீங்களும் உங்களுக்கு அன்பான ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டுமா என்று அல்லாஹ் குர்ஆனில் நஹ்லா அன்பளிப்பு தான் மகர். நான் இப்பொழுது கேட்கிறேன், ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்க தேவையில்லை, நீங்கள் கொடுத்த மகர் அப்படியே யார் யாருடைய வீட்டில் இருக்கிறது? நீங்கள் கொடுத்த மகர் எங்கு சென்று விட்டது? எந்த வட்டி கடையில், எந்த செட்டியாருடைய மனைவியின் கழுத்தில்? செட்டியார் என்றால் யார்? செட்டித்தரு என்றால் என்ன? வட்டித்தரு. செட்டித்தரு என்றால் என்ன அர்த்தம் தமிழில்? செட்டியார் யார்? கொடையாளியா, தனவந்தரா, வட்டிக்காரன். எந்த செட்டியாருடைய குடும்பத்திலே தொங்குகிறது நம்முடைய மகர்? அது உருக்கப்பட்டாலும் வேறு வடிவில் வரும். சாரம், சாரமாக இருக்கின்ற பொழுது சாரம் வேஷ்டி, அதை வெட்டி துண்டு துண்டாக எடுத்து பிள்ளைக்கு அணையாடையாக பாவித்தால் அணையாடை, சிறு பிள்ளைகளுக்கு மலம் கழிக்காமல் அதை துண்டு துண்டாக வெட்டி லேஞ்சாக பாவித்தால் கை லேஞ்சது. ஒரு புதிய சாரத்தை ஒருவர் வெட்டி அவருடைய மையத்துக்கு இந்த சாரத்தை கஃபனில் பாய்வீங்க என்று வசிய செய்து விட்டு போய் அந்த புதிய சாரத்தை எடுத்து கஃபன் செய்தால் கஃபன், அதே சாரம் தான் கஃபனாகவும், அதே சாரம் தான் அணையாடையாகவும், அதே சாரம் தான் லேஞ்சாகவும் மாறி இருக்கிறது. நாம் கொடுத்த மகர் இப்பொழுது யாருடைய கழுத்தில், எங்கே போனது? ஒரு ஞாபக சின்னமாக கணவன் மௌத்தாகினாலும் அந்த மகரை பார்த்து பார்த்து அல்ஹம்துலில்லா, என்னுடைய கணவனுடைய கபரை ஒளி சொர்க்க பூங்காவாக்கென்று கணவனை மறக்காமல் இருப்பதற்கு ஒரு ஞாபக சின்னமாக நிரந்தரமாக இருக்க வேண்டிய அந்த மகர் வட்டிக்காரனிடம் இருக்கிறது, வட்டிக்காரியிடம் இருக்கிறது. நேரத்துக்கு கட்டாவிட்டால் விட்டு விடுவார்கள். யார் வாங்கினார்கள், எவ்வளவுக்கு வாங்கினார்கள், யாருடைய கழுத்தில் தொங்குகிறது நாம் போட்ட மகர் என்று? என்ன, நீங்கள் கோபிக்க வேண்டாம், உண்மை இதுதான். எந்த அளவு முறை தவறி சம்பாதிக்கிறோம் என்றால், என்னுடைய தலைப்பு எல்லோருக்கும் விளங்கும் நினைக்கிறேன், பிந்தி வந்தவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் என்பதால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். முறை தவறி சம்பாதிப்பதற்கு என்ன காரணம்? அல்லாவின் மீது இல்லாத நம்பிக்கை, நம்பிக்கை இல்லை. வசதி இருக்கின்ற பொழுது அல்லாவை மறப்பது, சுகம் இருக்கின்ற பொழுது அல்லாவை மறப்பது, அறிவு இருக்கின்ற பொழுது அல்லாவை மறைப்பது, மடையனாகிய உடன் துவாவுக்காக வேண்டி கை உயர்த்துவது, லொஸ்தாகிய பிறகு துவா ஓதுவது, அல்லது ஏதாவது நோய் வந்ததன் பிறகு இழுத்து இழுத்து துவா கேட்பது. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், ரஹமத் இருந்தால் சுகத்தை தருவான், ஆனால் கொஞ்சம் இழுத்தடிப்பான் அல்லாஹ். அது குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் நமக்கு விளங்குகிறது. ஏன் வசதி உள்ள நிலைமை நல்ல நிலைமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்கவில்லை, தொழவில்லை, சதக்கா ஸகாத் கொடுக்கவில்லை, குர்ஆன் ஓதவில்லை, திக்ர் செய்யவில்லை, மஸ்ஜிதுக்கு உள்ள என்ன கலர் என்று கூட தெரியாது. ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு கலர் மாறுகின்ற பொழுதும் தெரியுமே, வருவதே நோன்பு தான், அதிலும் 27 இரவு தான். அந்த 27 இரவு மஸ்ஜிதிலே சஹர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அந்த சுபஹி தொழாகம் போகின்றவர்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ் நினைப்பான்? எனவே கண்ணியமானவர்களே, முறை தவறி சம்பாதிப்பதற்கு என்ன காரணம்? ஏன் சம்பாதிக்கிறோம்? அது முறை தவறி சம்பாதித்தாலும் அல்ல அளந்ததுதான், ஹராமாக அழைகிறோம். இப்பொழுது சில நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். நபி அவர்களுடைய சஹாபாக்களுடைய ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை சொல்லி நான் முடிக்கிறேன். முடிக்க வேண்டிய கட்டம் வந்துவிட்டது. நபர்கள் தாமதித்து வருகிறார்கள் என்பதால் என்னால் இழுத்து கொண்டு போக முடியாது. நேரத்துக்கு ஆரம்பிக்க வேண்டும், நேரத்துக்கு முடிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது இபாதத்துக்குரிய நாள், என்னை மன்னிக்க வேண்டும். நான் உரிமையோடு பேசுகிறேன். எனக்கு இந்த மஹல்லாவிலே யாரை பற்றியும் எவரை பற்றியும் முந்தி வந்தவர் யார், பிந்தி வந்தவர் யார் எனக்கு தெரியாது. நான் இஸ்லாத்து சட்டத்தை சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை என்பது இபாதத்துக்கு சுபகிலிருந்தே ஒதுக்க வேண்டிய நாள். அது ஒரு பாடசாலை விடையும் ஒரு வைத்திய விடையும் ஒரு தேவை தொழில் முடித்து குறைந்தது அதானுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் நாம் உடுத்து விட வேண்டும். ஆக குறைந்தது அரை மணி நேரத்துக்கு முன்னால் நாம் முழுமையாக ஜும்மாவுக்கு தயாராக ஆடை அணிந்து விட வேண்டும். உண்மையான இஸ்லாமிய பற்றுள்ள முஸ்லீம்களாக இருந்தால் ஒரு நோய் நொம்பல மையத்து ஒரு கட்டாய தேவை ஒரு பிரச்சனை தவிர்க்கப்படும். அது வேறு விடயம். எந்த காரணமும் இல்லாமல் தாமதித்து வருவதென்பது கண்ணியமான நமது தலையில் நாமே மண் அள்ளி போடுகிறோம். இப்படி இப்படி இபாதத்தில் குறைபாடு செய்து சம்பாதிப்பதும் முறை தவறான சம்பாத்தியம் தான். ஏன் தெரியுமா? ஜும்மாவுடைய தொழுகையில் ஓதுகின்ற சூரத் ஜும்மாவுடைய ஆயத்து என்ன? உங்களுக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டால் விரைந்து போங்கள், ஓடி போங்கள், மஸ்ஜிதை நோக்கி ஓடுங்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நோக்கி ஓடுங்கள். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், வணிகம், வியாபாரம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய இன்கம் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு வருமானம் வருமோ அனைத்தையும் விடுங்கள். இந்த நேரத்தில் இருந்து அங்கு கொடுப்பதுதான் நமக்கு முசீபம். கனிமடை இதற்கு நேரம் கொடுத்து கொஞ்சம் அங்கே முன்னப்பின் ஆகினாலும் அலந்தரித்து வரும். அதற்கு நவீன கால ஒரு உதாரணத்தை சொல்லி நான் சம்பவங்களை சொல்லி முடிக்க வேண்டிய கடத்தி வந்துவிட்டேன். நமக்கு மிக நெருக்கமான இங்கிருந்து 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு பஜார், அல்லாவை நம்பினால் ரிஸ்க் தேடி வரும் என்பதற்குடைய நவீன கால உதாரணம். எனக்கு இடமும் தெரியும், எந்த கடை என்றும் தெரியும், எந்த நபர் என்றும் தெரியும், எல்லாம் தெரியும். நீங்கள் தனிமையில் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், படிப்பிலேயே சொல்கிறேன். அது சஹாபாக்களுடைய காலம் சரியப்பா. அதான் சொன்னவுடன் மசிதியை மூடிவிட்டு போ, கடையை மூடிவிட்டு போவார்கள், திறந்து வைத்து விட்டு போவார்கள். அது சவக்குல் காலம், இது பேஸ்புக் காலம், இது வாட்ஸ்அப் காலம், இது வைபர் காலம், இது 4G காலம், இது 3G காலம். இதற்கு அந்த அளவுக்கு நம்ம பக்திமான ஆக முடியாது என்றால் நாம் இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆகும். எந்த காலமும் இஸ்லாம் ஒன்றுதான். பேஸ்புக்காக இருக்கலாம், சந்திர மண்டலத்தில் வாழலாம், சந்திர மண்டலத்திலே பிறந்து வளரலாம். இஸ்லாம் இஸ்லாம் தான். குரானில் ஒரு எழுத்து கூடாது குறையாது. சஹாபாக்குடைய காலத்தில் மாதிரி பட்டபடி இது சித்னாவுடைய காலம். கொஞ்சம் சித்னாவிலும் சம்மந்தப்படுத்த வேண்டும் என்றால் அவுட் ஆகிறோம் நாம். ஒரு அந்நிய மனிதர் ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் கடைக்கு பில் போட வந்தார். கஸ்டமர் வந்து இறங்குகிறார். 1000-2000 ரூபாய் பில் அல்ல, எனக்கு தொகை மறதி ஆகிவிட்டது, கிட்ட தொகை மறந்து விட்டது. ஆனால் பெரும்பாலும் கண்ணியமானவர்களே, எனக்கு ஷுவராக தெரியும் பில் எவ்வளவு ரூபாய் என்றால் 25 லட்சத்துக்கு மேலே. ஆன் தி ஸ்பாட் சிங்கிள் டீல், செக்காக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம், ஆஃப் பேமெண்டாக இருக்கலாம், ஒரு ஒரு டீலிலே 25 லட்சத்துக்கு மேலே ஒரு தொகை. கடை ஊழியர், கடை சொந்தக்காரர் ஜும்மாவுக்கு ரெடியாகி மூடுவதற்கு தயாராகிறார். கஸ்டமர் இறங்குகிறார், ரெகுலர் கஸ்டமர், வளமையாக வருகின்ற கஸ்டமர். பசியாக இருந்தாலும் பில்லை போடுவோமா இல்லையா? மனசல முடிக்கினாலும் பில்லை போட்டு விட்டு தான் போவோமா இல்லையா? ரெகுலர் கஸ்டமர். ஏன் அவரை வந்தால் இவ்வளவு லட்சத்துக்கு பில் போடுவார் என்று தெரியும். புதிய கஸ்டமர் சில வேலை 250 ரூபாய் ஒரு பொருளை வாங்கிவிட்டு போகலாம். ரெகுலர் கஸ்டமர், அறிமுகமானவர். சாரி மகத்தையா, சாரி மஸ்ஜித் கை பள்ளி விழாவாப்பிட்ட சுக்குராதா கெமத்தினா 1 hour 45 minutes வெயிட் பண்ணுங்க பலாபுரத்தின்னு கெமத்தின் எத்தாங்க போயிட்டா ஹதிசேனான் அவசரம் என்றால் என்னுடைய கடையில் தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என்னுடைய இதே சாமான எத்தனையோ கடையில் இருக்கிறது, நீங்கள் வாங்கிவிட்டு போகலாம். ஒன் அவர் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணலாம், முடியும் என்றுதான் வெயிட் பண்ணுங்கள். கண்ணியமானவர்களே, எப்படியுமான் அவர் தொலைக்கு போய்விட்டார், ஹரி தொலை போனார், பஸ் தொழுது விட்டு வந்தார். அந்த கஸ்டமர் ஒரு மணி நேரத்துக்கு பின்னால் மீண்டும் கடைக்கு வந்து அதே பில்லை போட்டு விட்டு போனார். ஜும்மாவுக்காக வேண்டி துனியாவை விடுவதால் லொஸ்தாக மாட்டோம், பறக்க கிடைக்கும், கிடைக்கும். அது ஒரு ஹயர் வருகிறது, பாங்கும் சொல்கிறது, 500 ரூபாயுடைய 300 ரூபாயுடைய ஆட்ட ஹயர், பாங்கு சத்தமும் கேட்கிறது, நன்றாக தெரியும். போற வழியிலே எந்த இடமோ அந்த இடத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது, ஜும்மா அங்கே சொல்லலாம் என்றால் வேறு விடயம், சந்தர்ப்பம் இருக்கிறது, வேறு விட அனுமதி, பிரச்சனை இல்லை. ஆனால் அதான் சொல்கின்ற பொழுது தன்னுடைய அந்த மச்சையிலிருந்து அந்த ஹயரை விட்டு கொடுத்து, இது பள்ளி நேரம், மஸ்ஜித் நேரம், நான் ஜும்மாவுக்கு பிறகுதான் ஹயர் ஓட்டுவேன், ஜும்மாவுக்கு வருகிறேன் விட்டு கொடுத்தால், ஈமானோடு தவக்கலோடு விட்டு கொடுத்தால், கண்ணியமானவர்களே, ஜும்மாவுக்கு பின்னால் அல்லாஹ் 100 ரூபாயுடைய ஹயரை தருவான் காலடி. இதுதான் நம்முடைய தவக்கு. சஹாபாக்கள் இப்படித்தான். நான் ஒரு நிகழ்வை சொல்லித்தான் முடிக்க போகிறேன். சம்பாதிக்கின்ற நோக்கம், மனைவிமார் நம்மிடம் என்ன சொல்வார்கள், என்னப்பா வீட்டில் இருக்கிறீர்கள், தொழிலுக்கு போவது இல்லையா, அவரை பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறார், உங்களுடைய தங்கச்சியுடைய மாப்பிள்ளையை பாருங்கள், உங்களுடைய தாத்தாவுடைய மாப்பிள்ளையை பாருங்கள், என்னுடைய மச்சானை பாருங்கள், என்னுடைய நானாவை பாருங்கள், இப்படிப்படியெல்லாம் சம்பாதிக்கிறார். அவருடைய வீட்டை பாருங்கப்பா, அவர் ஓட்டுற வாகனத்தை பாருங்கப்பா, அவங்க கிழமை எங்கெங்கெல்லாம் போறாங்கன்னு பாருங்கப்பா, அவங்க ஏப்ரலுக்கு மலேசியா போறாங்களாம், டிசம்பருக்கு ஆஸ்திரேலியா போறாங்களாம், ஆகஸ்டுக்கு உம்ராக்கு போறாங்களாம், நீங்க எங்க தானப்பா கூட்டி கொண்டு போனீங்க. நம்முடைய மனைவி வீட்டு அவருடைய கைய பாருங்கப்பா, கல்யாணத்துக்கு போய் வந்தன் கக்கம் வரைக்கும் நகப்பா, பிள்ளைக்கு கூட 20 பவுன் நகை போட்டு வந்திருக்கிறாரப்பா, எனக்கு கூட 2 பவுன் நகை இல்லையாப்பா. நம்முடைய மனைவி புத்திமதி, வாங்கி கொடுக்கத்தான் வேண்டும். ஆனா சஹாபாட்டுடைய ஒரு சம்பவத்தை முடிக்க போகுது, நீண்ட தலையங்கம். சஹாபாக்குடைய மனைவிமார் சம்பாதிக்க சொல்வார்கள், எதற்கு, நகை போடுவதற்கா, வீடு கட்டுவதற்கு, அத்தியாவசிய தேவை செய்யத்தான், வீடு தேவை, ஒரு வாகனம் வசதி கேட்டவர் தேவை, ஒரு வருமானம் தேவை, கட்டாயம். ஆனா மனைவிமார் எப்படி குத்தி சொல்வார தெரியுமா, அபு தர்தா ரழியல்லாஹு மனைவி உம்மு தர்தா ரழியல்லாஹு அன்ஹா, அபு தர்தா சம்பாதித்தார்கள், அந்த பிரேத்தனத்தோடு சம்பாதிக்கவில்லை, அப்படின்னா ஓடி ஆடி ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு டயர்டாகி சம்பாதிக்கவில்லை, தவத்தோடு இபாதத்தோடு அமலோடு ஒரு சபகு பொறுத்துடைய தொழிலை செய்தார்கள். மனைவி சொன்னார்கள் ஒரு தடவை, சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒரு சம்பாதித்து, இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு கடமை, ஒரு உரிமை, ஒரு நல்ல அமல், விருந்து பசாரம், மற்ற ஏழைகளுக்கு விருந்து கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, விருந்தாளிகளை கவனிப்பது, கஷ்டமானவர்களுக்கு உணவளிப்பது, இப்படி மற்றவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்கு ஏன் நீங்கள் சம்பாதிப்பதில்லை, மற்றவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்கு நீங்களும் நல்லா சம்பாதிங்களே. சொன்னார்கள், எனக்கு நகை போட என்று, எனக்கு வீடு கட்ட என்று, என்னை இங்கு கூட்டிக் கொண்டு போங்கள், எனக்கு இப்படி ஆடை வாங்கித்தாருங்கள், எனக்கு பட்டு புடவை வாங்கித்தாருங்கள், பட்டிருந்து அந்த காலத்து குவாலிட்டி பட்டுகள், சில்குகள், பெண்களுக்கு ஹலால் சொன்னார்களா, விருந்து கொடுப்பதற்கு, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு சம்பாதிங்கள் என்றார்கள். இன்று நம்முடைய வீட்டார்கள் நாமும் அப்படித்தான் பழக்கி இருக்கிறோம், நம்முடைய சம்பாதிக்கின்றவருடைய நோக்கம் அதுதான், எனக்கு எனக்கு எனக்கு, அவர்கள் சம்பாதித்ததை மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கலாம், அதனால் பறக்க, அதனால் செழிப்பு, துனியா காலடியில் கொட்டியது, மாணிக்கம், மரகதம், வைரூரியம் ஒரு காலத்து சகாபாக்கிட்ட மண்டியிட்டது. நீங்கள் அல்லாஹ்வுக்காக தீனுக்கு இபாதத்துக்கு நேரம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தொடர்போடு சம்பாதித்தால் துனியா உங்கள் காலை முத்தமிடும், கேவலமான நிலைமை, துனியா உங்களை கெஞ்சும், என்ன எடு, என்ன எடு என்று இன்று நாம் தான் கெஞ்சுகிறோம், நாம் தான் அழைகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, முறை தவறி சம்பாதிப்பது வட்டியாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், வட்டியுடைய விபரீதம் தெரியும், எவ்வளவு சொன்னாலும் நம்முடைய பார தூரம் விளங்குவதில்லை. அந்த வட்டி பணத்தில் தான் தாய்க்கும் சாப்பாடு, அந்த வட்டி பணத்தில் தான் தந்தைக்கும் உணவு, அந்த வட்டி பணத்தில் தான் தாய்க்கும் ஆடை, தந்தைக்கும் ஆடை, பிள்ளைகளுக்கும் ஆடை. எந்த தாயோடு தகாத உறவு கொள்கின்ற பாவமோ, அந்த தாயோடு தகாத உறவு கொண்டு விட்டு அந்த தாய்க்கே சாரி கொடுத்தால் என்ன சாரி, அது வட்டி. சொந்த பிள்ளை தாயோடு தகாத உறவு கொள்வதை விட பன்மடங்கு கேவலம், 30 லட்சம் தரவு. அந்த பணத்துக்கு கொண்டு போய் தாய்க்கே பெருநாளைக்கு சாரி வாங்கி கொடுத்தால், தாயே உங்களுடைய கட்ட முறையில் நடந்து நான் சாரி வாங்கி தந்தேன் சொல்லுகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, திருந்துவோம், முறை தவறி சம்பாதிக்காமல் நம் அந்த பழக்கங்களை விடுவோம்.
ஹலாலாக சம்பாதிப்போம், கொஞ்சம் கிடைத்தாலும் பரக்கத் கிடைக்கும். அல்லாஹ்வை எல்லா கஷ்டங்களிலும் ஞாபகம் செய்வோம். கஷ்டம் வந்த பிறகு மாத்திரம் கேட்காமல் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு இபாதத்தோடு தவக்கலோடு முறை தவறாமல் நேர்மையாக சம்பாதிக்கின்றவர்களை நம்மை மாற்றுவானாக. ஜாலியங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அன்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, யாரு உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான இஹ்லாஸை தருவாயாக, உண்மையான தவக்குலை தருவாயாக, ஹலாலான தொழில்களை நமக்கு இலகுப்படுத்தி தருவாயாக, ஹராமான தொழில்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, உண்மையான தௌபாச்சியை நம்மை தௌபிக் செய்வாயாக, ஹராமான உணவில் ஹராமான வழியை சம்பாதித்த அனைத்தையும் உண்மையான தௌபாப்படி சுத்தம் செய்யக்கூடிய வழிகாட்டுதல்களை தருவாயாக, ரத்தத்தை ஹலாலா ஹராமாக்காமல் ஹலாலான ரத்தமாக உறச் செய்வாயாக, நமது பரம்பரையும் ஹலாலையோடு வாழ வைப்பாயாக, முறை தவறி வாழாமல் முறையாக சம்பாதித்து வாழ வைப்பாயாக, மற்றவர்களை நம்பி வாழாமல் உன்னை நம்பி வாழ வைப்பாயாக, ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். اشرح صدري قرآن املأ قلبي قرآن وانس حياتي قرآن لله لله يهفو املي لله ولحفظ كتاب الله من اول بسم الله للختم وللرضوان رحمن يا رحمن ضمجن يا رحمن أصبق ما يدوشو نبني ما يتفي نار